வணக்கம் நண்பர்களே, தோழர்களே, நான் உங்கள் விவன், நடிகர், திராவிட பற்றாளன், கிராண்ட் சன் ஆப் ஈவேரா. நண்பர்களே, நான் இந்த எபிசோடில் தனிமையின் 100 ஆண்டுகள் Part 3, இந்த 3வது எபிசோடில் அந்த மீதமுள்ள நாவலில் இருக்கிற சில பக்கங்களை நான் படித்து காட்ட விரும்புகிறேன். நண்பர்களே, இதை நான் பலமுறை கூறியது போல ஒரு சிறிய அறிமுகம்தான் நண்பர்களே நான் படுத்துகிறேன் உங்களுக்கு. ஏன்னா இதை நீங்கள் முழுமையாக ஒரு நாவலை வாசித்து முடிக்கும்போது இன்னும் மிகப்பெரிய ஒரு உணர்வை நீங்கள் பெறுவீங்கன்ற நான் நம்புகிறேன். இப்போ இந்த நாவலோட ஒரு சிறு அறிமுகம் அந்த நாவலாசிரியரை பற்றி, இந்த நாவல் சொல்கிற அந்த உள்ளடக்கம், அந்த கதையை பற்றி, அப்புறம் அந்த நாவலோட கதையில் உள்ள ட்ரீ, அந்த குடும்பம், அந்த தலைமுறைகள் பற்றிய அந்த பெயர்கள், அதை படிச்சுட்டு உங்களுக்கு நான் Part 3 உள்ள ஒரு மீதமுள்ள அந்த நாவல்களில் கதையை நான் சில பக்கங்களை படிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டும் கேட்கும்போது அந்த நாவலாசிரியரை பற்றியும் இந்த நாவலுடைய கேரக்டரை பற்றியும் ஒரு திரும்பவும் நீங்கள் ஒரு நினைவூட்டலுக்கு கேட்டுட்டு அந்த நாவலை கேட்குறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் அந்த அறிமுகத்தை படிக்கிறேன். தனிமையின் 100 ஆண்டுகள். காப்ரியல் கார்சியா மார்கேஸ், தமிழ் ஞாலன் சுப்பிரமணியன் சுகுமாரன், இவங்க மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாங்க. காலச்சோடு பதிப்பகத்தால் இது வெளியிடப்பட்டிருக்கு. காப்ரியல் கார்சியா மார்கேஸ் அவருடைய வருடம் 1928 2014. காப்ரியல் கார்சியா மார்கேஸ் கொலம்பியாவில் உள்ள அரக்காடாக்காவில் பிறந்தார். பொகோட்டா பல்கலைக்கழகத்தில் பயின்றார். பின்னர் கொலம்பிய செய்தித்தாள் எல் எஸ்பெக்டோரில் பணியாற்றினார். ரோம், பாரிஸ், பார்சிலோனா, காரகாஸ், நியூயார்க் நகரங்களில் வெளிநாட்டு செய்தியாளராக இருந்தார். இடதுசாரி ஆதரவாளரான மார்கேஸ் கியூபா உள்ளிட்ட லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நடந்த புரட்சிகளின் சக பயணியாக இருந்தார். அதற்காக தலைமறைவு வாழ்க்கையையும் மேற்கொண்டார். பத்திரிகை பணி காலத்திலேயே இலக்கிய படைப்பாக்கத்திலும் ஈடுபட்டார். லீஃப் ஸ்ட்ரோம் 1955 என்ற முதல் குறுநாவல் மூலம் தென் அமெரிக்க இலக்கியத்தில் கவனத்துக்குரியவரானார். 1967 வெளியான தனிமையின் 100 ஆண்டுகள் 100 Years of Solitude ஆங்கில மொழிபெயர்ப்பு மூலம் உலக புகழ் பெற்றார். இந்த நாவலை முன்னிறுத்தியே 1982 இந்த நாவலை முன்னிறுத்தியே 1982 அவருக்கு நோபல் இலக்கிய பரிசு வழங்கப்பட்டது. அதன் மூலம் மகத்தான படைப்பாளிகளில் ஒருவராக எல்லா மொழிகளிலும் பேசப்பட்டார். அவரது எல்லா நூல்களும் பல்வேறு மொழிகளில் பெயர்க்கப்பட்டன. மனைவி மெர்சிடஸ் பார்ச்சா, மகன்கள் ரோட் ரிகோ கார்சியா, கோன்சாலஸ் கார்சியா ஆகியோருடன் மெக்சிகோ நகரத்தில் வசித்தார். 2014 April 17 அன்று மறைந்தார். இந்த நாவலோட அந்த கதையோட ஒரு உட்கருத்து, ஹோசே அர்காதியோ புயேந்தியா ஒரு புதிய உலகை நிர்மாணிக்கிறார். சதுப்பு நிலப்பகுதியில் உருவாகும் மகோந்தா கிராமம் 100 ஆண்டுகளினூடே வளர்ந்து நகரமாக மாறுகிறது. புயந்தியாவின் வம்சத்தைச் சேர்ந்த 7 தலைமுறைகள் அந்த நகரத்தின் வளர்ச்சிக்கும் இருப்புக்கும் அழிவுக்கும் மையமாகவும் விரிவாகவும் அமைகின்றன. உறக்கமின்மை, கொள்ளை நோயும் உள்நாட்டுப் போர்களும் பழிவாங்கல்களும் அந்த நகரத்தின் வரலாற்றை உருவாக்குகின்றன. உலகின் மிகப்பெரிய வைரம் என்று ஹோசே அர்காதியோ புயந்தியாவால் வர்ணிக்கப்படும் பனிக்கட்டியைப் போல மகோந்தா நகரமும் காலத்தின் வெம்மையில் கரைந்து மறைகிறது. ஒரு நகரத்தின் 100 ஆண்டு தனிமையையும் ஒரு மக்கள் கூட்டத்தின் தனிமையான 100 ஆண்டுகளையும் சொல்லுகிறது இந்த நாவல். ஏறத்தாழ 150 ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட நாவல் இன்றும் புதிய வாசகர்களை ஈர்த்து கொண்டிருக்கும் காலத்தை மீறிய படைப்பு. எந்த மொழியில் பெயர்க்கப்பட்டாலும் அந்த மொழியை தாண்டி நிலைத்திருக்கும் மானுட கதையாடல். இந்த தலைமுறைகளோட ஆரம்பம் முதல் இறுதி வரை அவர்களுடைய பெயர்கள் ஹோசே அர்காதியோ புயந்தியா, மனைவி உர்சுலா இகுவரான். இவர்தான் ஆதி மனிதன், இந்த முதல் மனிதன் அந்த நகரத்தில். இவருடைய குடும்பம்தான் இந்த ட்ரீஸ். இவருடைய அடுத்த தலைமுறை கர்னல் அவுரேலியானோ புயந்தியா, அவருடைய மனைவி ரெமேத்தியோஸ் மாஸ்கோட், மற்றொரு மகன் ஹோசே அர்காதியோ, அவருடைய மனைவி ரெபக்கா, மற்றும் இன்னொரு மகள் அமரந்தா. கர்னல் அவுரேலியானோ புயந்தியாவுக்கு மனைவி ரெமோத்தியோஸ் மூலமாக அவுரேலியானோ ஹோசே, அப்புறம் பிலர் திருநேரா மூலமாக ஒரு குழந்தை, அப்புறம் 17 அவுரேலியானோக்கள். கர்னல் அவுரேலியானோ புயந்தியாவுக்கு 17 பெண்களோட வேறு வேறு இடத்துல 17 பையன்கள் பிறந்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் அர்காதியோ அவருடைய மனைவி சாந்தா சோபியா தெலா பியாதாத், அப்புறம் இன்னொரு மனைவி பிலர் திருநேரா மூலமாக. அப்புறம் அடுத்த தலைமுறை அழகி ரெமேத்தியோஸ் அவுரேலியானோ செகுந்தோ, அவருடைய மனைவி பெர்னாண்டா தெல்கார்பியோ, அப்புறம் இன்னொரு மகன் ஹோசே அர்காதியோ செகுந்தோ. இதற்கு அடுத்த தலைமுறை ரெனேட்டா ரெமேத்தியோஸ், அவங்கள சுருக்கமாக மேமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹோசே அர்காதியோ, அப்புறம் இன்னொரு மகள் அமரந்தா உர்சுலா, அவங்களுடைய கணவன் ஹாஸ்டன். அப்புறம் அமரந்தா அவங்களுக்கு அவுரேலியானோ அப்படின்னு ஒரு மகன், அவர் தான் கடைசி தலைமுறை. அப்புறம் அவுரேலியானோ மவுரிசியோ பாபிலோனியா மூலமாக மேமேக்கு பிறந்தவங்க ரெனேட்டா ரெமோத்தியோஸ். இப்போ அந்த பார்ட் 3யோட நாவலிருந்து சில பக்கங்களை நான் படிக்கிறேன் நண்பர்களே. இந்த பாட்காஸ்ட் 3 இதோடு அந்த நாவலை முடிச்சு கடலாம். இப்போ அந்த நாவலோட ஒரு பத்தியை படிக்கிறேன். மேமேயின் கடைசி விடுமுறை நாட்கள் கர்னல் அவுரேலியானோ புயந்தியாவின் இரங்கல் காலத்துடன் சேர்ந்து வந்தன. மூடிய வீட்டுக்குள் விருந்துகளுக்கு இடமில்லை. எல்லாரும் குசுகுசுப்பாக பேசிக்கொண்டார்கள். அமைதியாக உணவருந்தினார்கள். ஒரு நாளைக்கு 3 வேளை ஜபமாலையை உருட்டி பிரார்த்தித்தார்கள். பகலுறக்க வெக்கையின் போது ஒருமுறை நடத்திய கிளேவிகாட் பயிற்சியில் கூட மரணச்சடங்கின் எதிரொலி இருந்தது. கர்னல் மீது இரகசிய வெறுப்பு இருந்த போதும் மரணமடைந்த எதிரியின் நினைவை போற்றிய அரசாங்கத்தின் கௌரவமான நிலைப்பாட்டால் கவரப்பட்ட பெர்னாண்டா நீத்தார் நினைவு குரலை கராராக நடைமுறைப்படுத்தினார். மகளின் விடுமுறை காலத்தில் அந்த வீட்டில் உறங்குவது என்ற நியதியின்படி அவுரேலியானோ செகுந்தோ திரும்பி வந்திருந்த போது சட்டப்பூர்வமான மனைவி என்ற தனது உரிமையை நிலைநாட்டி கொள்ள பெர்னாண்டா என்னவோ செய்திருக்க வேண்டும். அடுத்த வருடம் மேமே ஒரு குட்டி தங்கையை வீட்டில் பார்த்தாள். அம்மா பெர்னாண்டாவின் விருப்பத்துக்கு எதிராக குழந்தைக்கு அமரந்தா உர்சுலா என்று பெயர் சூட்டப்பட்டது. மேமே தன்னுடைய படிப்பை முடித்தால் கிளேவிகார்ட் வாசிப்பில் தேர்ச்சி அடைந்திருப்பதாக பட்டயம் சான்றளித்தது. அவளுடைய கல்வி நிறைவை கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் அவள் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரசித்தமான மெல்லிசை மெட்டுகளை வாசித்து தன்னுடைய கலைத்திறனை அதிகாரப்பூர்வமாக நிரூபித்து காட்டினாள். அத்துடன் இரங்கல் காலமும் முடிவுக்கு வந்தது. கலைத்திறனை விட அவளுடைய இளமை, கலைத்திறனை விட அவளுடைய இருமை இயல்பைத்தான் விருந்தாளிகள் பாராட்டினார்கள். அவளுடைய அசட்டையும் குழந்தைத்தனமுமான இயல்பும் எந்த சீரிய செயலுக்கும் லாயக்கானவளாக காட்டவில்லை. ஆனால் கிளேவிகார்ட்டின் முன்னால் உட்கார்ந்தும் அவள் வேறொருத்தியாக மாறினாள். முன்பு காண முடியாத பக்குவம் அவளை முதிர்ந்த பெண்ணாக ஆக்கியது. அவள் எப்போதும் அப்படித்தான் இருந்தாள். உண்மையில் இசையை தொழிலாக அவள் நினைக்கவில்லை. ஆனால் அம்மாவை எரிச்சலடைய செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே ஒழுங்கு குலையாமல் படித்து மிக உயர்ந்த மதிப்பெண்களை வாங்கினாள். அவளை எந்த துறையில் பயிற்சி பெற விட்டிருந்தாலும் பலன் அதுபோன்றே இருந்திருக்கும். மிக சின்னவளாக இருந்தபோது முதலே பெர்னாண்டாவின் கண்டிப்பும் எல்லாவற்றையும் அதீதமாக தீர்மானிக்கும் வழக்கமும் அவளை தொல்லை செய்தன. அவருடைய விருப்பத்துக்கு எதிராக மேமே இருந்திருப்பாளானால் கிளேவிகாட் பாடங்களை விட கடினமான வேறு ஏதாவது தியாகங்களும் அவளுக்கு சாத்தியப்பட்டிருக்கும். பட்டமளிப்பு விழா கொண்டாட்டங்களின் போது அளிக்கப்பட்ட கோதிக் எழுத்துகளில் பதிந்த பட்டயம் கீழ்ப்படிதலின் காரணமாக அல்லாமல் வசதி கருதி ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு சமரசத்திலிருந்து தன்னை விடுவித்திருப்பதாக அவள் எண்ணினாள். கன்னியாஸ்திரிகள் கூட அருங்காட்சியக பொருள் என்று கருதும் இசைக்கருவியின் பேரில் இனி பெர்னாண்டா கவலைப்பட மாட்டாள் என்று நினைத்தாள். 1வது ஆண்டுகளில் தன்னுடைய கணக்குகள் தவறானவை என்று நினைத்தாள். எல்லா அறக்கட்டளை நிகழ்ச்சிகளிலும் பள்ளி விழாக்களிலும் மகோந்தாவில் நடைபெற்ற தேசபக்தி கொண்டாட்டங்களிலும் கிளேவிகார்ட் வாசிப்பு மூலம் பாதி நகரத்தையே கிறங்க வைத்த மேமேவுக்கு மகளின் திறமையை எல்லாரும் தெரிந்து பாராட்ட வேண்டுமென்று நினைத்து அம்மா வீட்டுக்கு அழைக்கும் ஒவ்வொரு புது விருந்தாளி முன்னாலும் வரவேற்பறை கச்சேரி நடத்த வேண்டியிருந்தது. அமரந்தாவின் மரணத்துக்கு பிறகு இரங்கலுக்காக வீட்டை அடைத்த போதுதான் மேமேயால் கிளேவிகாட் கருவியை மூடி வைத்து பெர்னாண்டாவுக்கு எரிச்சல் வராத வகையில் சாவிகளை ஏதோ துணி அலமாரியின் இழுப்பறைக்குள் ஒளித்து வைக்க முடிந்தது. எங்கே யாருடைய பிசகால் அவை காணாமற் போயின என்ற அம்மாவிடம் மேமே ஒன்றும் நடக்காதது போல அமைதியாக இருந்தாள். தன்னுடைய பயிற்சி காலத்தில் வாசித்து ஈடுபாடு கொண்டிருந்தவற்றையே காட்சிக்கு வைத்து கொண்டிருப்பதில் அலுப்பு தோன்றியது. அது அவளுடைய சுதந்திரத்தின் விலையாக இருந்தது. அவளுடைய கற்றுக்கொள்ளும் ஆர்வம் பெர்னாண்டாவை மிகவும் மகிழ வைத்தது. அவளுடைய கலைக்கு கிடைத்த பாராட்டில் பெருமைப்பட்டாள். வீடு முழுக்க தோழிகள் நிறைந்திருப்பதையும் அவள் பிற்பகல் நேரங்களை தோட்டத்தில் செலவழிப்பதையும் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. தேவாலய பீடத்திலிருந்து அருட்தந்தை அந்தோனியோ இசபெல் அங்கீகரித்த படமாக இருக்குமானால், அவிரேலியானோ செகுந்தோவுடனோ அல்லது யாராவது சாது பெண்ணுடனோ பார்க்கப் போவதை மறுக்கவில்லை. அது போன்ற இளைப்பாறல் வேலைகளில் மேமேயின் உண்மையான ரசனைகள் வெளிப்பட்டன. கட்டுப்பாட்டின் மறுமுனையிலிருந்தது அவளுடைய மகிழ்ச்சி. இறைச்சலான விருந்துகளில், காதலர்களை பற்றிய கிசுகிசுப்புகளில், தோழிகளுடன் நீண்ட நேரத்தை செலவழிப்பதில் மகிழ்ச்சி அடைந்தாள். அங்கே அவர்கள் புகைப்பிடிக்க பழகி கொண்டார்கள். ஆண் பிள்ளை சமாச்சாரங்களை பற்றி பேசினார்கள். அங்கே ஒரு சமயம் குடித்து பார்த்தார்கள். மேமே வருத்தத்தின் அறிகுறி எதையும் காட்டவில்லை. நேர்மாறாக அடுத்த அறையிலிருந்து உர்சுலா மேமேயின் அமைதியான தூக்கத்தின் தாளத்தையும் அவருடைய கடமைகளை செய்யும் அழகையும் அவளுடைய உணவு முறையையும் அவளுடைய செரிமானத்தையும் கவனித்தாள். ஒரு விஷயம் மட்டுமே அவளை ஆச்சரியப்படுத்தியது. சுமார் 2 மாத தண்டனைக்கு பிறகு மேமே மற்றவர்களைப் போல காலையில் குளிப்பதில்லை. மாலை 7 மணிக்குத்தான் குளிக்கிறாள். ஒருமுறை தேள்களை பற்றி எச்சரிக்க உர்சுலா நினைத்தாள். ஆனால் மேமே தன்னை விட்டு விலகி போனவள். அவளுடைய வழியை அவளே பார்த்து கொள்ளுவாள். ஒரு முது பாட்டியின் அச்சரிப்பால் அவளை தொந்தரவு செய்வதில்லை என்று முடிவெடுத்தாள். அந்திப்பொழுதில் மஞ்சள் பட்டாம்பூச்சிக்கள் வீட்டுக்குள் ஊடுருவும். எல்லா இரவும் குளியல் முடித்து மேமே திரும்பும்போது நிலைகுலைந்த பெர்னாண்டா பூச்சிக்கொல்லி மருந்தால் பட்டாம்பூச்சிகளை சாகடித்து கொண்டிருப்பதை பார்ப்பாள். இது கொடூரம் என்பாள். இரவில் வரும் பட்டாம்பூச்சிகள் துரதிருஷ்டத்தை தான் கொண்டு வரும் என்று ஆயுள் முழுக்க என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் என்பாள் பெர்னாண்டா. ஒரு இரவு மேமே குளியல் அறையில் இருந்தாள். பெர்னாண்டா தற்செயலாக மகளின் படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். அவளை மூச்சு திணற செய்யும் அளவு அறைக்குள் ஏராளமான பட்டாம்பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன. அவற்றை விரட்டுவதற்காக கை கட்டிய துணியை எடுத்த அவள் மகளின் மாலை நேர குளியலையும் தரையில் உருண்டு விழுந்த கடுகு பத்துகளையும் தொடர்பு படுத்தி யோசித்த போது இதயம் அச்சத்தால் உறைந்தது. முதல் முறையைப் போல அவள் சந்தர்ப்பம் வருவதற்காக காத்திருக்கவில்லை. அடுத்த நாளே புதிய மேயரை மத்தியான விருந்துக்கு அழைத்தாள். அவளைப் போலவே அவரும் மலைப்பகுதியிலிருந்து வந்தவர். பின்கட்டில் கோழிகள் திருடப்படுவதாகவும் ஒரு காவலாளியை நிறுத்த முடியுமா என்றும் கேட்டாள். அந்த இரவே குளியல் அறைக்குள் இறங்குவதற்காக கூரை ஓடுகளை பிரித்து கொண்டிருந்த மவுரிசியோ பாபிலோனியாவை அந்த காவலாளி கூரையிலிருந்து இறக்கி இழுத்து வந்தார். குளியல் அறைக்குள்ளே மேமே அவனுக்காக காத்திருந்தாள். கடந்த சில மாதங்களாக எல்லா இரவுகளிலும் செய்தது போன்ற தேள்களுக்கும் பட்டாம்பூச்சிகளுக்கும் நடுவில் நிர்வாணமாக காதலால் நடுங்கிக் கொண்டு நின்றிருந்தாள். அவனுடைய முதுகுத்தண்டில் பதிந்த துப்பாக்கி குண்டு எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் அவனை படுக்கையில் கிடத்தியது. எந்த முனகலும் இல்லாமல், எந்த பாதிப்பும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல், ஒரு கண நேர காட்டி கொடுத்தலும் இல்லாமல், ஞாபகங்களாலும் மஞ்சள் பட்டாம்பூச்சிகளாலும் சித்திரவதைப்பட்டு தனிமையில் முதுமையால் இறந்து போனான் அவன். அந்த பட்டாம்பூச்சிகள் அவனுக்கு ஒரு கணம் கூட நிம்மதியை கொடுக்கவில்லை. கோழி திருடன் என்று ஊரை விட்டு விலக்கி வைத்திருந்தனர். அடுத்த ஒரு சில பக்கத்தை படிக்கிற நண்பர்களே, கதவு மூடப்பட்டதும் போர் முடிந்துவிட்டது என்று ஹோசே அர்காதியோ செகுந்தோவுக்கு நிச்சயமாயிற்று. பல வருடங்களுக்கு முன்பு கர்னல் அவுரேலியானோ புயேந்தியா போரின் கவர்ச்சியை பற்றி அவனிடம் பேசினார். சொந்த அனுபவத்திலிருந்து எண்ணற்ற உதாரணங்களை காட்டி அதை அவனுக்கு விளக்க முயன்றார். அவன் அவரை நம்பினான். ஆனால் அந்த இரவில் படை வீரர்கள் அவனை தேடி வந்து பார்க்க முடியாமல் திரும்பிய போது கடந்த சில மாதங்களின் பதற்றத்தை பற்றி யோசித்தான். சிறைச்சாலை துயரம், ரயில் நிலைய கொடூரம், இறந்த மனிதர்கள் குவிந்து கிடந்த ரயில், கர்னல் அவுரேலியானோ புயேந்தியா ஒன்று போலி அல்லது அடிமுட்டால் என்ற முடிவுக்கு ஹோசே அர்காதியோ செகுந்தோ வந்தான். போரில் தான் உணர்ந்ததை சொல்ல அவருக்கு ஏன் ஏராளமான சொற்கள் தேவைப்பட்டன என்பது அவனுக்கு புரியவில்லை. ஒரே சொல் போதும், பயம். இயற்கைக்கு அதீதமான ஒளியால், மலையின் ஓசையால், அரூபியாக இருக்கும் உணர்வால் காப்பாற்றப்பட்டு மெல்கியோதேசின் அறைக்குள் இருப்பதில் தனது முந்தைய வாழ்க்கையில் ஒரு நொடிகூட அனுபவிக்காத ஆறுதலை கண்டடைந்தான். அவர்கள் தன்னை உயிரோடு கொளுத்தி விடுவார்களோ என்ற பயம் மட்டுமே மிஞ்சியிருந்தது. தனக்கு அன்றாட உணவை கொண்டு வந்து தரும் சாந்தா சோபியா தெலாப்பியாதாத்திடம் அதை சொன்னான். இறந்த பிறகே அவனுக்கு தீமூட்ட வேண்டும் என்பதற்காக தனது இயற்கையான சக்திகளை மீறி போராட தயாராக இருப்பதாக அவள் வாக்குறுதி அளித்தாள். எல்லா பயங்களிலிருந்தும் விடுபட்டு மெல்குயாதேசின் கையெழுத்து பிரதிகளை வாசிப்பதில் ஈடுபட்டான். அவை புரியாத போது மிகுந்த ஆனந்தமடைந்தான். பலமுறை வாசித்தான். மலையின் ஓசை அவனுக்கு பழகியது. 2 மாதங்களுக்கு பின்னர் அந்த ஓசை மௌனத்தின் இன்னொரு வடிவமாக மாறியது. சாந்தா சோபியா தெலா பியாதாத்தின் வரவும் போக்கும் தான் ஒரே ஒரு தொந்தரவாக இருந்தது. எனவே அவளிடம் சாப்பாட்டை ஜன்னல் மேடையில் வைத்துவிட்டு கதவை தாளிடச் சொன்னான். பெர்னாண்டா உட்பட குடும்பத்தவர்கள் எல்லாரும் அவனை மறந்தார்கள். இராணுவ வீரர்கள் அவனை அடையாளம் காண முடியாமல் திரும்பியதை கண்ட பின்னர் அவன் அங்கே இருப்பதை அவள் பொருட்படுத்தவில்லை. 6 மாதங்களுக்கு பின்னர் இராணுவ வீரர்கள் மகோந்தாவை விட்டு வெளியேறிய பிறகு மலை நிற்கும் வரை யாருடனாவது பேசலாம் என்று எண்ணிய ஒரு நாள் அவுரேலியானோ செகுந்தோ பூட்டிய தாழ்பாலை திறந்தான். கதவை திறந்தவுடன் கழிவு பானைகளின் கொள்ளை நோய் தாக்குதலை உணர்ந்தான். அவை தரையில் வைக்கப்பட்டிருந்தன. எல்லா பானைகளும் பலமுறை பயன்படுத்தப்பட்டிருந்தன. ஹோசே அர்காதியோ செகுந்தோவுக்கு வழுக்கை விழுந்திருந்தது. குமட்டலை தரும் வாடைகளை பொருட்படுத்தாமல் விளங்கிக் கொள்ள முடியாத அந்த ஏடுகளையும் பட்டயங்களையும் மீண்டும் மீண்டும் வாசிப்பதில் ஆழ்ந்திருந்தான். தேவதைத்தனமான ஒளியுடன் ஜொலித்தான். கதவு திறக்கப்படுவதை கேட்டு சற்றே விழிகளை உயர்த்தினான். அந்த தோற்றமே தனது கொள்ளுப்பாட்டனின் மாற்ற முடியாத விதி அந்த கண்களுக்கு திரும்பியிருப்பதை புரிந்து கொள்ள அவுரேலியானோ செகுந்தோவுக்கு போதுமானதாக இருந்தது. 3000-க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். எல்லாரும் ரயில் நிலையத்தில் இருந்தவர்கள் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். ஹோசே அர்காதியோ செகுந்தோ அதை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தான். அடுத்து ஒரு சில பக்கங்களை படிக்கிறேன். அரேபிய மனம் கொண்ட ஒரே ஓர் உள்ளூர் வாசியாக பெத்ரா கோட்டேஸ் மட்டுமே இருந்தாள். அவள் தன்னுடைய கால்நடை தொழுவங்களின் கடைசி அழிவை பார்த்தாள். தன்னுடைய களஞ்சியம் சூறை காற்றால் இழுத்து செல்லப்படுவதை பார்த்தாள். ஆனால் வீட்டை மட்டும் தக்க வைக்க அவளால் முடிந்தது. இரண்டாவது வருடத்தில் அவரேலியானோ செகுந்தோவுக்கு அவசர செய்திகளை அனுப்பினாள். அவள் வீட்டுக்கு எப்போது வர முடியும் என்று தனக்கு தெரியாது என்றும், ஆனால் எப்படி இருந்தாலும் வரும்போது படுக்கை அறை தரையில் பாவும் அளவுக்கான தங்க நாணயங்களை கொண்டு வருவதாகவும் அவன் பதிலளித்தான். அந்த சமயத்தில் துரதிருஷ்டத்திலிருந்து மீள தன்னுடைய மனதுக்குள் என்ன வலு இருக்கிறது என்று அவள் தேடிக்கொண்டிருந்தாள். ஆத்திரம்தான் அங்கே இருக்கிறது என்பதை கண்டடைந்தாள். தன்னுடைய காதலன் ஊதாரித்தனமாக அழித்ததும் பிரளயத்தால் அடித்து செல்லப்பட்டதுமான தன்னுடைய செல்வத்தை திரும்ப அடைவது என்று சபதம் செய்து கொண்டாள். அவளிடமிருந்து கடைசி தகவல் வந்து 8 மாதங்களுக்கு பிறகு அவரேலியானோ செகுந்தோ அவள் வீட்டுக்கு திரும்ப வந்தபோது அவள் குலைந்து போயிருப்பதை பார்த்தான். அவளுடைய இமைகள் சுருங்கியிருந்தன. சருமம் தோல் வியாதியால் பளபளத்திருந்தது. ஆனால் அவள் லாட்டரி குலுக்கல்களுக்கான சீட்டுகளை துண்டுத்தாள்களில் எழுதி கொண்டிருந்தாள். அவரேலியானோ செகுந்தோ அதிர்ச்சி அடைந்தான். அவனுடைய அழுக்கான தோற்றத்தை பார்த்த பெத்ரா கோட்டேஸ், தன்னை தேடி வந்திருப்பவன் தனது வாழ்நாள் காதலன் அல்ல, அவனுடைய இரட்டை சகோதரனாக இருக்கலாம் என்று ஏறத்தாழ நம்பினாள். உனக்கு கிறுக்கு பிடித்திருக்கிறது, எலும்புகளை தவிர வேறு எதை வைத்து லாட்டரி நடத்துவாய் என்று அவளிடம் சொன்னான். அவள் அவனை படுக்கை அறையை எட்டி பார்க்க சொன்னாள். அங்கே அந்த கோவேரி கழுதை நிற்பதை அவரேலியானோ செகுந்தோ பார்த்தான். அவனுடைய வைப்பாட்டியைப் போலவே அதற்கும் தோல் எலும்போடு ஒட்டியிருந்தது. ஆனால் அவளைப் போலவே அதுவும் உயிர்ப்புடனும் நெஞ்சுரம் கொண்டதாகவும் இருந்தது. அங்கே அதற்கு மேல் வைக்கோலோ சோளமோ கிழங்குகளோ இல்லாமலான போது பெத்ரா கோட்டேஸ் அதற்கு தன்னுடைய வஞ்சனத்தை தீனியாக போட்டு வளர்த்திருந்தாள். தன்னுடைய படுக்கை அறையிலே புகலிடம் கொடுத்திருந்தாள். கெட்டியான விரிப்புகளையும் பாரசீக கம்பளிகளையும் ஆடம்பரமான படுக்கை விரிப்புகளையும் வெல்வெட் அங்கிகளையும் பொன் நிலைகளாலும் வெள்ளி குஞ்சங்களாலும் எம்பிராய்டரி செய்த விதான திரைகளையும் தீவனமாக கொடுத்திருந்தாள். நண்பர்களே, அடுத்த சில ஒரு பக்கத்தை படிக்கிறான். அவரேலியானாவுடன் மெல்கியாதேசின் அறையில் அமர்ந்து ஹோசே அர்காதியோ செகுந்தோ தான் சொல்வது இன்னதென்று உணராமலேயே சொன்னான். எப்போதும் ஞாபகத்தில் வைத்திரு, அவர்கள் 3000க்கும் அதிகமானவர்கள் கடலில் வீசெறியப்பட்டார்கள். பிறகு பட்டயங்களின் மேலேயே விழுந்தான். கண்கள் திறந்தபடியே இருக்க இறந்தான். அதே நொடியில் பெர்னாண்டாவின் படுக்கையில் அவனுடைய இரட்டை சகோதரன் தனது குரல் வலையை தின்று கொண்டிருந்த இரும்பு நண்டுகளின் நீண்டகால பலியின் இறுதிக்கு வந்தான். ஒரு வாரத்துக்கு முன்பு குரல் எழும்பாமல் மூச்சுவிட முடியாமல் எலும்பும் தோலுமாக மனைவியின் படுக்கையில் கிடந்தான். சாவான் என்ற வாக்கை காப்பாற்றுவதற்காக வீடு திரும்பியிருந்தான். பெத்ரா கோட்டேஸ் அவனுக்கு உடைகளை எடுத்து வைக்க உதவி துளி கண்ணீர் சிந்தாமல் அவனுக்கு விடை கொடுத்தாள். ஆனால் சவப்பெட்டியில் வைக்கப்படும் போது அணிவதற்காக வாங்கி வைத்திருந்த சூக்களை கொடுக்க மறந்தாள். எனவே அவன் இறந்து விட்டான் என்று கேள்விப்பட்டதும் கருப்பு உடையை அணிந்து சூக்களை செய்தித்தாளில் சுற்றி எடுத்து வந்து பெர்னாண்டாவிடம் சடலத்தை பார்க்க அனுமதிக்குமாறு வேண்டினான். பெர்னாண்டா அவளை வாசலை தாண்ட விடவில்லை. உன்னை என்னிடத்தில் வைத்து பார் பெத்ரா கோட்டேஸ் கெஞ்சினாள். இந்த அவமானத்தை சகித்து கொள்வதென்றால் நான் அவரை எந்த அளவுக்கு நேசித்திருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து பார். வைப்பாட்டிகளுக்கு அவமானத்தை பற்றி பேச அருகதை இல்லை, பெர்னாண்டா பதிலளித்தாள். அதனால் உன்னுடைய ஆசை நாயகன்களில் இன்னொருவன் சாக காத்திருந்து அவனுக்கு இந்த சூக்களை மாட்டிவிடு. தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக சாந்தா சோபியா தெலாபியாதாத் சமையலறை கத்தியால் ஹோசே அர்காதியோ செகுந்தோ சடலத்தின் கழுத்தில் கீறிவிட்டாள். இரண்டு உடல்களும் ஒரே மாதிரியான சவப்பெட்டிகளில் வைக்கப்பட்டன. விடலை பருவம் வரைக்கும் இருந்தது போல மரணத்தில் மீண்டும் ஒருமுறை ஒரே சாயலுள்ள இரட்டையர்களாக தெரிந்தார்கள். அவுரேலியானோ செகுந்தோவின் குடிகார தோழர்கள் அவனுடைய பெட்டியின் மேல் மலர் வளையத்தை வைத்தார்கள். அதில் கோர்த்திருந்த கருஞ்சிவப்பு நிற நாடாவில் எழுத்துக்கள் இருந்தன. நிறுத்துங்கள் பசுக்களே, வாழ்க்கை குறுகியது. அதுபோன்ற அவமரியாதையால் மனங்கொதித்த பெர்னாண்டா அந்த மலர் வளையத்தை எடுத்து குப்பை குவியலில் எரிந்தாள். வீட்டுக்குள்ளிருந்து சவப்பெட்டிகளை எடுத்து சுமந்து வந்த துக்கமான குடியர்கள் இறுதி நேர குழப்பத்தில் பெட்டிகளை மாற்றி தவறான கல்லறைக்குள் அவர்களை புதைத்தார்கள். அவரேலியானோ நீண்ட காலமாக மெல்கியாதேசின் அறையை விட்டு வெளியேறவில்லை. நொறுங்கும் புத்தகத்தின் அற்புத இதிகாசங்களை, ஹெர்மன் கிரிப்பிளின் ஆராய்ச்சி தொகுப்புகளை, சாத்தானியலின் விஞ்ஞானம் தொடர்பான குறிப்புகளை, ரசவாத கல்லின் இரகசியங்களை, மேலும் நாஸ்டர்டாமஸின் நூற்றாண்டுகளையும் கொள்ளை நோய் தொடர்பான அவருடைய ஆய்வையும் மனப்பாடம் செய்தான். எனவே தன்னுடைய காலத்தை பற்றி எதையும் தெரிந்து கொள்ளாமல் மத்திய கால மனிதனின் அடிப்படை அறிவுடன் வளரிளம் பருவத்தை அடைந்தான். சாந்தா சோபியா தெலாபியாதா தவனுடைய அறைக்கு போகும்போதெல்லாம் அவன் வாசிப்பில் மூழ்கியிருப்பதையே பார்ப்பாள். விடியற் காலையில் சர்க்கரை போடாத காப்பி ஒரு கோப்பை அவனுக்காக கொண்டு வருவாள். பிற்பகலில் ஒரு தட்டு சோறும் பொரித்த வாழைப்பழ துண்டுகளும் அவரேலியானோ செகுந்தோவின் மரணத்துக்கு பிறகு அந்த வீட்டில் அவை மட்டுமே சாப்பிட கிடைத்தன. அவனுடைய முடி வெட்டப்பட்டிருந்ததையும் தலையில் பேன்கள் இல்லாமல் இருந்ததையும் பார்த்தாள். மறக்கப்பட்ட பெட்டிகளிலிருந்து அவனுடைய அளவுக்கான சட்டையை கண்டெடுத்தாள். அவனுக்கு மீசை அரும்ப தொடங்கியதும் கர்னல் அவரேலியானோ புயந்தியாவின் சவரக்கத்தியையும் அவர் சவர கிண்ணமாக பயன்படுத்திய சிறிய சுரை குடுக்கையையும் கொண்டு வந்து கொடுத்தாள். கர்னலின் 17 பிள்ளைகளில் யாருமே அவரேலியானோவை போல அவர் சாயலை கொண்டவர்களாக இல்லை. அவரேலியானோ ஹோசே கூட அப்படி இல்லை. குறிப்பாக எடுப்பான கண்ணை எலும்புகள், திடமும் சரியாக சொன்னால் இரக்கமில்லாததும் போன்ற உதடுகள் கர்னலுடையதை போன்றதல்ல. அவரேலியானோ செகுந்தோ விஷயத்தில் அவன் அறையில் படித்து கொண்டிருக்கும் போது உர்சுலாவுக்கு நிகழ்ந்ததுதான் சாந்தா சோபியா தெலாபியாதாத்துக்கும் நிகழ்ந்தது. அவரேலியானோ அறையில் தனக்குத்தானே பேசிக் கொண்டிருக்கிறான் என்று அவள் நினைத்தாள். உண்மையில் அவன் மெல்கியாதிசிடம் பேசிக் கொண்டிருந்தான். ஒரு தகிக்கும் மத்தியானம், இரட்டையர்களின் மரணத்திற்கு சற்று பின்பு, ஜன்னல் வெளிச்சத்துக்கு நேராக தான் பிறப்பதற்கு வெகுகாலம் முன்பிருந்தே தனது மண்டைக்குள் இருக்கும் ஞாபகத்தின் ஸ்தூல வடிவம் போல காக்கை சிறகு தொப்பியுடன் மங்கலான கிழவன் நிற்பதை பார்த்தான். அந்த பட்டயங்களிலிருந்த எழுத்துக்களை வகைப்படுத்தி முடித்திருந்தான். எனவே அவை எழுதப்பட்டிருக்கும் மொழியை கண்டுபிடித்து விட்டானா என்று கேட்டபோது தயக்கம் ஏற்படவில்லை. ஒரு வெப்பமான அதிகாலையில் கதவில் யாரோ அவசரமாக தட்டுவதை கேட்டு இரண்டு பேரும் அதிர்ச்சியுடன் எழுந்தார்கள். பெரிய பச்சை நிற கண்களுடன் கருத்த நிறமுள்ள கிழவன் ஒருவன் நின்றிருந்தான். பெரிய பச்சை நிற கண்களுடன் கருத்த நிறமுள்ள கிழவன் ஒருவன் நின்றிருந்தான். அந்த கண்கள் அந்த முகத்துக்கு பிசாசுத்தனமான ஒளிர்வை கொடுத்தது. நெற்றியில் சாம்பர் சிலுவை அடையாளம் இருந்தது. அவனுடைய உடைகள் கிழிந்து தொங்கின, சூக்கள் பிளந்திருந்தன, தோளில் ஒரு பழைய பை. அவனுடைய தோற்றத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட கௌரவம் அவனிடம் இருந்தது. தாழ்வாரத்தின் நிழலில் நின்றிருந்த போதும் வாழ்வதற்கான விருப்பமல்ல அவனுடைய குணாம்சத்தின் இயல்பாக மாறியிருந்த பயமே அந்த கௌரவ தோற்றத்திற்கு காரணம் என்று ஊகிக்க முடிந்தது. அது நீண்ட காலமாக நாடற்றவனாக தேடிக்கொண்டு தலைமறைவு வாழ்க்கை நடத்தி வந்த அவரேலியானோ அமத்தோர், கர்னல் அவரேலியானோ புயந்தியாவின் 17 மகன்களில் உயிர் தப்பிய ஒரே ஒருவன். தனது அடையாளத்தை வெளிப்படுத்திவிட்டு புறக்கணிக்கப்பட்டவனாக அலைந்து கொண்டிருந்த இரவுகளில் வாழ்க்கையில் தன்னை பாதுகாத்து கொள்ள மிஞ்சியிருக்கும் ஒரே புகலிடம் அதுதான் என்பது நினைவுக்கு வந்ததாகவும் அந்த வீட்டில் தனக்கு அடைக்கலம் தர வேண்டுமென்றும் கெஞ்சினான். ஆனால் ஹோசே அர்காதியோவுக்கும் அவரேலியானோவுக்கும் அவனை ஞாபகமே இல்லை. ஒரு நாடோடு என்று நினைத்து தெருவில் பிடித்து தள்ளினார்கள். வாசலில் இருந்து ஹோசே அர்கோதியாவுக்கு விவரம் தெரிவதற்கு முன்பு தொடங்கிய நாடகத்தின் இறுதி காட்சியை பார்த்தார்கள். அவரேலியானோ அமதோரை பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்த, உலகத்தின் பாதி முழுவதும் அவனுக்காக இரத்த வேட்டையாடி கொண்டிருந்த இரண்டு போலீஸ்காரர்கள் எதிர்ப்பக்க நடைபாதையை ஒட்டியிருந்த வாதுமை மரங்களுக்கு இடையிலிருந்து வந்து தங்களுடைய மோசர்ஸ் கைத்துப்பாக்கியால் சுட்டார்கள். அவை சரியாக சாம்பர் சிலுவையை ஊடுருவின. சிறுவர்களை வீட்டை விட்டு விரட்டிய பிறகு கிறிஸ்துமஸுக்கு முன்னர் நேப்பிள்ஸ்க்கு செல்லும் கப்பலை பற்றிய செய்திக்காக ஹோசே அர்காதியோ காத்து கொண்டிருந்தான். அதை அவரேலியானோவிடம் சொன்னான். பெர்னாண்டாவின் மரணத்துக்கு பிறகு உணவு கூடைகள் வருவது நின்றிருந்தது. எனவே அவனுக்கு பிழைப்புக்காக ஒரு வியாபாரத்தை ஏற்பாடு செய்யவும் திட்டமிட்டிருந்தான். கடைசியில் அந்த கனவு நிறைவேறவில்லை. ஒரு செப்டம்பர் மாத காலை நேரத்தில் அவரேலியானாவுடன் சமையல் அறையிலிருந்து காப்பி அருந்துவிட்டு ஹோசே அர்காதியோ வழக்கமான குளியலை முடித்து கொண்டிருந்த போது கூரை ஓடுகளின் இடுக்குகள் வழியாக 4 சிறுவர்களும் இறங்கினார்கள். ஹோசே அர்காதியோவுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள நேரம் கொடுக்காமல் முழு உடைகளுடன் குளியல் தொட்டிக்குள்ளே குதித்து அவனுடைய முடியை பற்றி இழுத்து தலையை நீருக்கடியில் மரணத்தின் குமிழிகள் கொப்பளித்து மேல்மட்டத்துக்கு வரும் வரை அமிழ்த்தினார்கள். அவனுடைய மௌனமான வெளுத்த டால்பின் உடம்பு வாசனை நீரில் மூழ்கி கிடந்தது. பிறகு அவர்கள் இறந்து போனவனை தவிர தங்களுக்கு மட்டுமே தெரிந்த மறைவிடத்திலிருந்து 3 தங்க மூட்டைகளையும் எடுத்துக்கொண்டு வெளியேறினார்கள். இராணுவ நடவடிக்கையை போல வேகமும் திட்டமிட்டதும் கொடூரமுமானதாக இருந்தது அந்த செயல். தனது அறைக்குள் அடைந்து கிடந்த அவுரேலியானோ எதையும் உணரவில்லை. பிற்பகலில் ஹோசே அர்காதியோவை சமையலறையில் காணாமல் வீடெல்லாம் தேடிய அவுரேலியானோ குளியலறை தொட்டியின் வாசனை நீர் ஆடியில் அப்போதும் அமரந்தாவை பற்றி நினைத்து கொண்டு வீங்கி பெருத்து மிதப்பதை பார்த்தான். தான் அவனை நேசிக்க தொடங்கியிருந்ததை அப்போதுதான் அவன் புரிந்து கொண்டான். அவுரேலியானோ புன்னகைத்தான். பிக்கோனியா பூத்தொட்டியை தூக்குவது போல இரண்டு கைகளாலும் அவருடைய இடுப்பை பிடித்து தூக்கி படுக்கையில் மல்லாத்தி போட்டான். முரட்டுத்தனமாக பற்றி இழுத்து எதிர்ப்பதற்கு அவளுக்கு நேரம் கிடைப்பதற்குள் குளியல் அங்கியை இழுத்தெறிந்தான். புதிதாக கழுவிவிடப்பட்ட நிர்வாணத்தின் ஆழத்தின் மேல் படர்ந்தான். அந்த நிர்வாணத்தின் சரும நிறம், வளைவுகள், மர்ம மச்சங்கள் எல்லாவற்றையும் பக்கத்து அறைகளின் மறைவில் இருந்தபடி கற்பனை செய்திருந்தான். அமரந்தா உர்சுலா ஒரு புத்திசாலி பெண்ணின் தந்திரத்துடன் உண்மையாகவே தன்னை பாதுகாத்து கொள்ள பார்த்தாள். தன்னுடைய உடம்பின் நழுவலை குலைவை ஏய்க்கும் மனதை காட்டி நழுவவே முயன்றாள். முழங்காலால் அவனுடைய உரைப்பைகளை தாக்கினாள். தேல் கொடுக்க போன்ற நகத்தால் அவன் முகத்தில் கீறினான். இருவரும் மூச்சு விடாமல் இருந்தது. சோகையான ஏப்ரல் மாத வெளிச்சத்தில் நின்று ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த நபரின் மூச்சை அடைக்கச் செய்தது. அது ஒரு மூர்க்கமான மறிப்பதற்கான யுத்தம். ஆனால் அதில் வன்முறை இல்லாமல் இருந்ததாக தோன்றியது. ஏனெனில் அது இலக்கற்ற தாக்குதல்களையும் ஆவி போன்ற நல்வல்களையும் கொண்டிருந்தது. மெதுவாக, எச்சரிக்கையாக, கௌரவமாக நடந்த யுத்தம். அது நடந்து கொண்டிருந்த போது பெட்டூனிய பூக்களுக்கு மலர்வதற்கு நேரம் இருந்தது. அடுத்த அறையிலிருந்த காஸ்டனுக்கு தனது விமான ஓட்டி கனவை மறப்பதற்கு நேரம் இருந்தது. எதிரிகளான இரண்டு காதலர்கள் நீர்காட்சியரங்கின் ஆழத்தில் சமரசத்துக்கு தயாராவது போலிருந்தது. அந்த மூர்க்கமும் கொண்டாட்டமுமான போராட்டத்தில் தனது மௌனம் காரணமில்லாதது. தாங்கள் தவிர்க்க விரும்பும் யுத்தத்தின் ஓசையை விட இந்த மௌனம் பக்கத்திலேயே இருக்கும் கணவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை அமரந்தா உர்சுலா புரிந்து கொண்டாள். உதடுகளை இறுக்கமாக மூடி சிரிக்கத் தொடங்கினாள். சண்டையை விட்டு கொடுக்காமல் கவட தந்திரங்களால் தன்னை பாதுகாத்து கொண்டாள். மெல்ல மெல்ல உடலால் நழுவாமல் பார்த்து கொண்டபோது இருவரும் எதிராளிகளாக இருக்கும் அதே சமயம் பங்காளிகளாகவும் இருப்பதையும், போர் உருக்குலைந்து துள்ளாட்டமாகவும் தாக்குதல்கள் தழுவல்களாகவும் மாறியதையும் பிரஜைபூர்வமாக உணர்ந்தார்கள். திடீரென்று குறும்பின் இன்னொரு பகுதியாக அமர்ந்தா தனது தற்காப்பை கைவிட்டாள். அதை திரும்ப மீட்க முயன்றபோது தானாகவே அதை செய்ததை உணர்ந்து அச்சமடைந்தாள். ஆனால் அதற்குள் தாமதமாகியிருந்தது. ஒரு பெரும் குழப்பம் அவளுடைய புவியீர்ப்பு மையத்தை அசையவிடாமல் செய்தது. அதே இடத்தில் அவளை ஊன்றியது. அவளுடைய தற்காப்பு உறுதியெல்லாம் மரணத்தின் மறுபுறம் ஆரஞ்சு சீல்கைகளையும் கண்ணுக்கு தெரியாத கோலங்களையும் கண்டுபிடிக்கும் அடக்க முடியாத பதற்றத்தால் தகர்க்கப்பட்டது. கையால் துவாலையை எடுத்து பற்களுக்கிடையில் திணித்து கொண்டாள். அதனால் இதுபோன்ற தருணத்தில் தான் எழுப்பும் பூனை கூச்சல்கள் வெளியே வராமல் இருக்கும் என்று நினைத்தாள். ஏற்கனவே அந்த பூனை குரல்கள் அவளை உள்ளுக்குள் பிராண்டி கொண்டிருந்தன. திருவிழா கால இரவொன்றில் சொர்க்கத்தில் தனக்கான வாசல் திறப்பதை எதிர்பார்த்து கொண்டே பிரம்பால் முடைந்த தனது ஆடும் நாற்காலியில் அமர்ந்த நிலையிலேயே பிலர் திருநேரா இறந்தாள். அவளுடைய கடைசி விருப்பத்தின்படி சவப்பெட்டியில் வைத்து புதைக்கவில்லை. நடனக்கூடத்தின் மையத்தில் தோண்டிய பெரிய குழிக்குள் 8 பேர் ஆடும் நாற்காலியை கயிறு கட்டி இறக்கினார்கள். கருப்பு உடையணிந்த பழுப்பு நிற பெண்கள் அழுதழுது வெளியிருந்தார்கள். தங்களுடைய காதணிகளையும் புரூட்ஸ்களையும் மோதிரங்களையும் குழிக்குள் எரிந்து புதிரான சடங்கை நடத்தினார்கள். பெயரோ தேதியோ பதிக்காத பலகை கல்லை போட்டு குழியை மூடினார்கள். அதன் மீது அமேசான் கமேலிய பூக்களை குவித்தார்கள். வீட்டு விலங்குகளுக்கு விஷம் கொடுத்துவிட்டு கதவுகளையும் ஜன்னல்களையும் செங்கல்லும் சாந்தும் வைத்து அடைத்தார்கள். பின்னர் புனிதர்களின் படங்களும் பத்திரிகை படங்களும் முன்னாள் அபிமான நாயகர்களின் அவர்கள் வைரங்களை கக்குபவர்களாகவும் நரபட்சிணிகளை தின்பவர்களாகவும் ஆழக்கடல் சீட்டாட்ட மன்னர்களாகவும் இருக்கலாம். படங்களும் ஒட்டிய மரப்பெட்டிகளுடன் நடந்து உலகத்துக்குள்ளே சிதறி மறைந்தார்கள். அதுதான் முடிவாக இருந்தது. பிலர் திருநேராவின் கல்லறையில் துதி கீதங்களுக்கும் விபச்சாரிகள் அணிந்த நகைகளுக்கும் இடையே இறந்த காலத்தின் சிதிலங்கள் அழுகிக் கொண்டிருந்தன. எஞ்சியிருந்தவற்றில் ஒருவரான காடலோனிய ஞானி தனது புத்தக கடையை ஏலத்தில் விற்றுவிட்டு ஒருபோதும் முடிவடையாத வசந்த காலத்தின் நினைவை வெல்ல முடியாமல் மத்திய தரை கடற்பகுதியில் இருக்கும் தான் பிறந்து வளர்ந்த கிராமத்துக்கே திரும்பினான். அவனுடைய முடிவை யாரும் முன்கூட்டி எதிர்பார்க்கவில்லை. நடைபெற்ற பல போர்களில் ஏதோ ஒன்றிலிருந்து தப்பி வாழைப்பழ குழுமம் செல்வாக்குடன் இருந்த காலத்தில் மகோந்தாவுக்கு வந்து சேர்ந்திருந்தான். ஆரம்ப காலத்தில் அச்சிடப்பட்ட புத்தகங்களையும் வெவ்வேறு மொழிகளில் வெளியான முதல் பதிப்புகளையும் சேகரித்து அந்த புத்தக கடையை உருவாக்கியதை தவிர நடைமுறைகள் பற்றிய அக்கறை எதுவும் அவனுக்கு இல்லை. எதிரில் இருந்த வீட்டுக்கு கனவுகளின் பலனை அறிய வந்து காத்திருந்த வாடிக்கையாளர்கள் தற்செயலாக கடைக்குள் வந்து பழைய புத்தகங்களை எச்சரிக்கையுடன் புரட்டினார்கள். அவன் தன்னுடைய வாழ்க்கையின் பாதியை கடையின் பின்பக்கத்தில் உட்கார்ந்து பள்ளிக்கூட குறிப்பேடுகளிலிருந்து கிழித்தெடுத்த தாள்களில் இளஞ்சிவப்பு மையால் தெளிவான கையெழுத்தில் எழுதி கொண்டிருப்பதிலேயே செலவழித்தான். அவன் என்ன எழுதுகிறான் என்பது யாருக்கும் உறுதியாக தெரியவில்லை. அவரேலியானோ முதலில் அவனை சந்தித்த போது அவனிடம் அந்த வெவ்வேறு பக்கங்கள் நிரம்பிய 2 பெட்டிகள் இருந்தன. அவை மெல்கியாதேசின் பட்டயங்களையும் நினைவுபடுத்தின. அப்போது முதல் புறப்படுவதற்குள் 3வது பெட்டியையும் நிரப்பியிருந்தான். மகோந்தாவில் வசித்த காலத்தில் அவன் வேறு எந்த வேலையும் செய்யவில்லை என்பதை நம்புவதற்கு அவை காரணமாக இருந்தன. அவன் உறவு பேணியது அந்த 4 நண்பர்களுடன் மட்டுமே. பம்பரத்துக்கும் பட்டத்துக்கும் பதிலாக அவன் புத்தகங்களை கொடுத்தான். அவர்கள் ஆரம்ப பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே சினேகாவையும் ஓவிட்டையும் வாசிக்க வைத்தான். செவ்வியல் இலக்கிய ஆசிரியர்களை குடும்ப நெருக்கத்துடன் ஏதோ கொஞ்ச காலம் அவனுடன் அரைத்தோழர்களாக இருந்தார்கள் என்பது போல கையாண்டான். ஒருவரை பற்றி தெரிந்திருக்க தேவையில்லாத விஷயங்களையும் தெரிந்து வைத்திருந்தான். புனித அகஸ்டின் அங்கிகளுக்குள்ளே கம்பளிச் சட்டையும் அணிந்திருந்தார். அதை 14 ஆண்டுகளாக கலற்றாமல் இருந்தார். வியோன்னாவை சேர்ந்த மாந்திரிகன் ஆர்னால்டோ தேல்கடியால் மலடானான் போன்ற உண்மைகளை தெரிந்து வைத்திருந்தான். எழுதப்பட்ட வார்த்தை மேல் அவனுக்கு இருந்த ஆசை நெருக்கமானதும் புரணி பேசும் உந்துதலும் கலந்தது. இந்த இருமையிலிருந்து அவனுடைய சொந்த கையெழுத்து பிரதிகளும் தப்பவில்லை. அவனுடைய எழுத்துக்களை மொழிபெயர்ப்பதற்காகவே காடலோனிய மொழியை அல்போன்சோ கற்றுக்கொண்டான். செய்தித்தாள் நறுக்குகளும் வியாபார கையேடுகளும் நிறைந்த காகிதச் சுருளை அல்போன்சோ சட்டைப்பையில் வைத்திருந்தான். விபச்சார சிறுமிகள் பசியால் தோண்டு தூங்கப் போய்விட்ட அந்த வீட்டுக்கு சென்ற ஒரு இரவு அதை தொலைத்து விட்டான். ஞானியான அந்த தாத்தா அதை கண்டுபிடித்து விட்டார். கலவரம் செய்து கத்தப்போகிறார் என்று அவர்கள் பயந்திருந்த போது உறக்க சிரித்து கொண்டு சொன்னார், அதுதான் இலக்கியத்தின் இயற்கையான விதி. அதற்கு மாறாக அவன் தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு திரும்பிச் செல்லும்போது 3 பெட்டிகளையும் கொண்டு போக வேண்டாம் என்று எடுத்துச் சொல்ல தகுதியான எந்த மனித பலமும் அங்கே இருக்கவில்லை. அவற்றை சரக்கு பெட்டியில் அனுப்ப ரயில்வே ஆய்வாளர் முயன்றபோது கார் தேஜிய மொழியில் சாபங்களை அவிழ்த்து விட்டான். கடைசியில் அவற்றை பயணிகள் பெட்டியில் தன்னுடனேயே வைத்து கொண்டார். மனிதர்கள் முதல் வகுப்பில் பயணம் செய்யும்போது இலக்கியம் சரக்கு பெட்டியில் போகும், இந்த உலகம் நாசமாய் போகட்டும் என்றான். அவன் கடைசியாக சொல்ல கேட்டது அதுதான். நண்பர்களே, தோழர்களே, இந்த பார்ட் 3, தனிமையின் 100 ஆண்டுகள், இந்த நாவலோட இந்த இறுதி பகுதி, இந்த பாட்காஸ்ட் 3 இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இது நெட்ஃப்ளிக்ஸில் வெப்சீரீஸாகவும் எடுத்திருக்கிறதா? ஒரு ட்ரெய்லரை நான் இந்த April 2024 பார்த்தேன். அது தொடர்ந்து 16 எபிசோடாக வரப்போகிறதா ஃபஸ்ட்டு சீசன் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு 100 தலைமுறைகளை கொண்ட ஒரு நாவல்ன்றதுனால அந்த வெப்சீரீஸும் நிச்சயமாக ஒரு எதிர்பார்க்கக்கூடியதாக தான் இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த நாவலையும் வாசியுங்கள். வாய்ப்பு கிடைத்தால் அந்த வெப்சீரீஸையும் பாருங்கள் நண்பர்களே, தோழர்களே. நான் உங்கள் விவன், நடிகர், திராவிட பற்றாளன், கிராண்ட் சன் ஆஃப் ஈவேரா.